நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சிகாமணி அவர்களே.
வணக்கம்.
தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிந்து வரும் இந்த பின்னணியில் நடந்த பிரச்சாரங்களை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? பல இழிவான பிரச்சாரங்கள், கடுமையான விமர்சனங்கள் இதெல்லாம் முன்வைக்கப்பட்டன. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை?
முதற்கட்டமாக அதிமுக திமுக இடையே ஒருவர் குற்றம் சாட்டுவது என்பது அவருடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் குற்றம் சாட்டுவது, 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திமுக ஆட்சி குறை கூறுவது, அல்லது இப்போது அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் புகார்கள், மற்ற பாஜகவுக்கு செவி சாய்க்கும் நிலையில் இருக்கின்ற நிலைமை, இந்த வகையான விமர்சனங்கள் மாறி மாறி வந்த தாண்டி ஒரு கட்டத்தில் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, ஒருவர் கூட வெற்றி பெறக்கூடாது என்று திமுக பிரச்சாரம் செய்தது. அதை மாற்றி அதிமுகவினரும் ஒருவர் வெற்றி பெற்றால் கூட அவர் பாஜகவை சேர்ந்தவராகத்தான் கருதப்படுவார் என்ற பிரச்சாரம் மேலோங்கியது. இதற்கு சரியான பதிலை அதிமுக தந்தது. எந்த வகையிலும் நாங்கள் அடிமை இல்லை என்ற பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுக்க வேண்டியிருந்தது. இடைக்காலத்தில் ஆர்எஸ்எஸ் பேசிய பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பெண்கள் தொடர்பான, பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சாரம் முன்னிலை எடுத்தது. அதன் பின் ஆர்எஸ்எஸ் 2 நாள் பரப்புரை மேற்கொள்ளக் கூடாது என்ற தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலைமையில் பரப்புரை மாறி மாறி ஒருவர்களை குற்றம் சாட்டுவது அல்லது வந்து தரம் தாழ்ந்த நிலைக்கு போவது என்பது தொடர்ந்து கொண்டிருந்தது.
தேர்தலுக்கு முந்தைய சில நாட்களில் இப்போ திமுகவின் பிரமுகர்களின் வீடுகளில் வருமான வரி சோதனை நடந்திருக்கும் செய்தி எல்லோருக்கும் தெரியும். இந்த மாதிரியான ஒரு ரெய்டு வந்து மக்கள் மனதில் திமுக ஒரு ஊழல் கட்சி என்ற பிம்பத்தை ஏற்படுத்துமா அல்லது அனுதாபத்தை ஏற்படுத்துமா?
இல்ல, அந்த வருமான வரித்துறை சோதனையின் நோக்கம் வந்து அவர்களை கலங்கப்படுத்தும் நோக்கத்தில் தான் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் வீட்டிலிருந்து ஏதாவது கைப்பற்றப்பட்டிருந்தால் அவர்கள் மீது வந்து ஒரு குற்றம் இருந்திருக்கும். ஆனால் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. அதன் மூலம் வந்து திமுகவுக்கு பெயரை கலங்கப்படுத்தும் முயற்சியில் வருமானத்துறை சோதனை வந்து தோல்வி அடைந்து விட்டது என்றுதான் பார்க்கிறேன்.
பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஒரு வலுவான கூட்டணி என்று பார்க்கப்பட்டாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த அளவிற்கு அதிமுகவுக்கு அது பலம் சேர்க்கிறதா அல்லது மக்கள் மத்தியில் அது பலவீனமாக பார்க்கப்படுகிறதா?
தமிழக நிலைமை என்பது பாரதிய ஜனதாவை ஏற்காத மனநிலை உள்ள மக்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் 2019 மக்களவை தேர்தல். அதில் மோடி எதிர்ப்பு என்பது முதலில் கணிக்க முடியவில்லை, ஆனால் மோடி எதிர்ப்பு அலையே இருந்திருக்கிறது என்பது போன்ற முடிவுகள் தான் வந்தது. அந்த அடிப்படையில் பார்த்தால் தொடர்ச்சியாக பாஜக தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்ள பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது என்பது உண்மைதான். மத்தியதர வர்க்கம் அதே சமயம் ஜாதிகள் மத்தியில் சிறு செல்வாக்கை உயர்த்தி கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் பாரதிய ஜனதாவுடன் அதிமுக சேர்ந்ததால் சுமார் 10% அளவில் உள்ள இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அந்த அதிமுக அணிக்கு போவது பாதிக்கப்படும் என்ற கருத்து நிலவுகிறது. அதனால் நீங்கள் வாக்கு ரீதியாக ஒரு 10% வந்து அதிமுக ஒட்டுமொத்தமாக இழந்திருப்பது ஒரு பலவீனம் என்றுதான் நான் பார்க்கிறேன்.
அமமுகவும் தேமுதிகவும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை சிதறடிப்பார்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க?
நிச்சயமாக அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை வந்து பிரிப்பார் என்பது உறுதியானதுதான். ஒரு 5% வாக்குகளை மக்களவைத் தேர்தலில் பெற்றிருந்தார். என்னுடைய கணிப்படி தினகரன் அந்த அளவுக்கு வாக்குகளை இந்த தேர்தலில் பெறுவாரா என்பது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கிறது. நிறைய இடங்களில் போட்டியிட்டாலும் அதிமுக முன்பு இருந்ததை விட வந்து தன்னை நிலைப்படுத்திக் கொண்டிருப்பதால் ஒரு மாற்று சக்தி என்ற நம்பிக்கையை வந்து தினகரனால் ஏற்படுத்த முடியவில்லை என்றுதான் நான் பார்க்கிறேன்.
கோவையில் போட்டியிடும் கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர், அவர் வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளதா?
கள நிலவரம் ரொம்ப கடுமையாக இருக்கிறது. வரவேற்புகள் கமல்ஹாசனுக்கும் மற்ற வேட்பாளர்களும் வரவேற்புகள் அதிகமாக இருக்கிறது. கோவை நிலவரத்தை பொறுத்தவரையில் அங்கு பாரதிய ஜனதா செல்வாக்கு இருப்பதால் வானதி சீனிவாசன் தன்னுடைய ஆற்றுகின்ற பணி காரணமாக அவருக்கும் வாய்ப்பு இருக்கிறதா தெரிகிறது. அதே சமயத்தில் காங்கிரஸ் தரப்பில் அவர்களுக்கான வழக்கமான வாக்கு வங்கி தக்க வைத்துக் கொண்டால் ஒருவேளை கமல்ஹாசன் மற்ற அதிமுக பாஜக அந்த பக்கம் வாக்குகளை அவர் பிரிக்கும் நிலை ஏற்பட்டால், அவர் யார் வாக்குகளை பிரிக்கிறார் என்பது தெரியவில்லை, பிரிக்கும் நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக கமல்ஹாசன் வெற்றி பெறுவது கடினம்தான். மொத்தத்தில் மக்கள் நீதி மய்யம் சார்ந்த யாராவது ஒருவர் வெற்றி பெறுவார் என்றால் கமல்ஹாசனாக தான் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் ஒரு மாற்று சக்தியாக கமல்ஹாசனை வந்து தேர்ந்தெடுக்கும் நிலை அந்த அளவுக்கு மக்களிடம் உருவாகிவிட்டதாக தெரியவில்லை. அவர் கடும் முயற்சி ஈடுபட்டிருக்கிறார்.
முக்கியமான தொகுதி வந்து சென்னையின் திருவொற்றியூர் தொகுதி, அதில் சீமான் போட்டியிடுகிறார். அவர் வெற்றி பெறும் வாய்ப்பு எப்படி இருப்பதாக உங்களுக்கு படுகிறது?
சீமானின் பரப்புரைக்கு நிறைய கூட்டம் வருகிறது. அதுல அதே சமயத்தில் அவருடைய வீடியோக்களை பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை உலக அளவில் அதிகமாக இருக்கிறது என்பது போன்ற நிலைமைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கா. இருந்தாலும் அவருடைய மாற்று அரசியல், நாங்கள் வந்து மாற்று அரசியலை முன்வைக்கிறோம் என்று சொல்வதற்கு இன்னும் மக்கள் ஆதரவு வந்து இன்னும் கிடைக்கிற நிலைமை இல்லை. அதனால் திருவொற்றியில் வந்து அவர் வெற்றியை ஈட்டு வந்து மிகவும் கடினமான விஷயமா தான் இருக்கும் நினைக்கிறேன். சீமான் சொல்கின்ற அல்லது மக்கள் நீதி மையம் சொல்கின்ற சில விஷயங்களில் என்ன பிரச்சனை என்றால், ஊழல் என்பதை வந்து ஒரு முதன்மை பிரச்சனையாக ஆக்குகிறார்கள், இலவசம் கொடுப்பதை பிரச்சனையாக்குகிறார்கள். திராவிட கட்சிகளின் சமூக முன்னேற்றங்கள் இருக்கிறதல்லவா, சமூக நிதி போன்ற ஒரு முன்னேற்றமான நிலைமையை உருவாக்கிய இதை மறைக்க முடியாது. அதே மாதிரி அடிப்படை கட்டுமான வசதிகள், கல்வி தரம் உயர்வு, இது பல்வேறு முன்னேற்றங்களை இவர்கள் மறுத்துவிட்டு வெறும் ஊழல் அல்லது வந்து இலவச பிரச்சனை அதை மட்டும் அவர்கள் முன்வைப்பதற்கு மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும் என்று தெரியவில்லை.
இந்த தேர்தலின் முடிவு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு படுகிறது?
இதுவரை வந்த கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் பார்த்தால் திமுகவுக்கு அட்வான்டேஜ், அதாவது முன்னேற்றமான நிலை இருப்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. இதற்கு மக்களவை தேர்தலை முன் உதாரணமாக கொண்டோம் என்றால், மக்களவை தேர்தல் யார் முதல் பிரதமர் என்பதற்கான தேர்தல், அந்த தேர்தல் மக்கள் வாக்களித்த முறையோடு அதே தொடரும் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அந்த போக்கினுடைய தொடர்ச்சி ஏறக்குறைய நீடித்தாலும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவுடைய பலவீனங்களில் ஒன்று தேமுதிகவை அவர்கள் சேர்க்காமட்டது, சிறிது வாக்கு வங்கி பலம் இருந்தாலும் அதுவும் அவர்களுக்கு பலமாக இருந்திருக்கும். 2019 நிலைமையோட நிலைமை வந்து அவங்களுடைய செல்வாக்கு நிலை ஒரு கட்சி இழந்ததால் குறைந்திருக்கிறார் என்று சொல்லலாம். அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயர் அறிவிப்பு போன்ற பிரச்சனைகளால் வாக்கு வங்கி அங்க கோயம்புத்தூர் மேற்கு மண்டலத்தில் அவர்களுக்கு வாக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் மாற்று ஜாதியினர் இந்த பெயரை அவர்கள் பயன்படுத்துவார் என்று எதிர்க்கின்ற ஒரு மனநிலை இருப்பதால் ஒரு பிரச்சனை. அதே சமயத்தில் தென் மாவட்டங்களில் டாக்டர் கிருஷ்ணசாமி தான் அந்த தேவேந்திர பிரச்சனையை வலியுறுத்தி வந்தார், அவரும் இந்த கூட்டணி இல்லை. இந்த மாதிரி காரணங்களை வைத்து பார்க்கும்போது தேர்தலில் ஒரு முன்னேற்றமான முறை திமுகவுக்கு இருக்கிறது. இதையும் தாண்டி நிலைமைகள் மாறுவதற்கு கடைசி நேர பரப்புரைகள் இன்று மாலை 7 மணி வரை நடக்கிறது. அது மட்டுமின்றி பணப்பட்டுவாடா போன்ற புகார்கள் அங்கங்கு கட்சியினர் பிடிபடுகிறார்கள். இதையெல்லாம் தேர்தலில் மாற்றக்கூடிய சக்தி இருக்குமா என்றால் எனக்கு அது சந்தேகமாக தான் இருக்கிறது. அதனால் முன்னேற்றமான நிலைமை என்பது தெளிவாக தெரிவதாக தெரிகிறது.
மிக்க நன்றி சுகாமணி அவர்களே.
நன்றி நண்பரே. நன்றி நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.